ஆசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிட்டுக்கு வேடே வானொலி பெட்டிக்கர்கள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று நவம்பர் மாதம் 17 சனிக்கிழமை 2018 ஆண்டு தமிழ் முத்தூர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று நாம் இணைக்க இருப்பது ஒரு நன்னெறி. எந்த நல் கூர்ந்தான் இறப்பார்க்கு ஈந்து என்றவன் மைந்தர்தம் கை மறப்பாரோ பயந்தொடி நின்று பயன் உதவி நிற்பது அரம்பையின் கீழ் கன்று உதவும் கனி. இந்த நன்னறியினுடைய பொருள் எனவெனில் தங்கள் தந்தை ஜாசிப்பவர்களுக்கெல்லாம் கொடுத்து வறுமையடைந்தார் என்று எண்ணி அவருடைய புதல்வர்கள் கொடாமல் இருப்பார்களா? இலையும் காயும் கொடுத்து அழிந்த வாழையின் கீழே தோன்றிய கன்றும் மரமாகி காயும் இலையும் கொடுத்து உதவுவார்கள். எந்த நல் கூந்தான் இறப்பார்க்கு ஈந்து என்றவன் மைந்தர்தம் ஈகை மறப்பாரோ பயந்துடி நின்று பயன் உதவி நிற்பது அரம்பையின் கீழ் கன்றும் உதவும் கனி. நல்லது நேர்களே, இந்த காலை வேளைக்கு பொருத்தமான வகையிலே ஒரு சிறந்த பழைய பாடலோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இதோ அந்த பாடல்.
அடிகண்ணு காலம் இன்று கை கொடுத்ததல்லவா? பட்டு போலுடல் காமதேவன் மேடு, கட்டு மெல்லிடை பட்டு போலுடல் காமதேவன் மேடு, தொட்டு பார்க்கவா தொடர்ந்து போகவா சொல்ல வேண்டும் ஜாரை. கல்யாசை வந்த காரணத்தை சொல்லவா, அடி நடிகண்ணு காலம் இன்று கை கொடுத்ததல்லவா,
நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி பரணி இலக்கியம் இலக்கணம் ஒரு பார்வை. இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் திரு குருபர லிங்கம் அவர்கள். வணக்கம் குரு அவர்களே.
வணக்கம்.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் இலக்கியம் இலக்கணம் தொடர்பான ஒரு தலைப்போடு. இந்த வகையிலே உங்களிடம் இன்றைய காலை வேளையிலே தமிழ் மூத்தோர் சங்கத்தின் வானொலி முத்தமிழோசையின் ஊடாக எமது நேர்களுக்கு நீங்கள் இந்த பரணி என்றால் என்ன, பரணி பற்றி ஆரம்ப விளக்கங்களை சொல்ல முடியுமா?
நியூசிலாந்து முத்தமிழோசை வானொலி நேயர்களுக்கு எனது காலை வணக்கம். தென் மதுர தமிழோசை உலகம் எல்லாம் பெறவும் வகை செய்தல் வேண்டும் என்றான் புரட்சி கவிஞன் பாரதி. அந்த பெருமுயற்சியை திறம்பட செயல்படுத்தும் முத்தமிழோசை வானொலிக்கும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் நல்ல ஆசிரியர் பெருந்தகைக்கும் வணக்கம்.
வணக்கம்.
முதல்ல ஐயா, பரணி என்று சொன்ன என்ன என்று சொல்றதுக்கு முன்னாடி, ஓ ஒரு இந்தியாவிலேயோ பரணி பரணி செடி என்ற ஒரு செடி இருக்கு.
ஆமாம்.
அந்த செடியை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் நினைக்கிறேன்.
ஆமாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள், புதிய விஷயமாக இருக்கலாம்.
பூச்சி விலங்குகளை உண்ணும் தாவரம் பற்றி அச்சுறுத்தும் வகையில் கோலிவுட் படங்கள் சில காட்சிகளில் நீங்களும் பார்த்திருக்கலாம்.
ஆமாம்.
ஆனால் அதுபோன்று பூச்சி உண்ணும் ஒரு அபூர்வ தாவரம் தமிழ்நாட்டில் ஏற்காடு மலையில் 38 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்டு வருவது பலருக்கும் தெரியாது.
ஆமாம்.
இந்தியாவில் பூச்சி உண்ணும் 10 வகை செடிகள் உள்ளன. மேகாலயா மாநிலத்தின் காசி மாநில மலையில் நெப்பன் சேயி என்னும் பூச்சி உண்ணும் தாவரம் காணப்படுகிறது. காசி மலையில் அதிகம் காணப்படுவதால் நெப்பன் சேயி காசியானா என்பது தாவரவியல் பெயர்.
சொல்லுங்கள்.
இது கடல் மட்டத்தில் இருந்து 1000 அடி முதல் 10000 அடி உயரம் வரை உள்ள பகுதிகளில் வளரக்கூடியது. ஈரமிக்க காடுகள் சதுப்பு இருப்புகள் குட்டை ஓரங்களில் நெற்பத்தி 100 ஆண்டுகள் வரை வாழ்கிறது. 1 அடி உயரம் முதல் 70 அடி உயரம் வரை பொடியாக மரங்களில் தோன்றி காற்றில் சுற்றி திரியும் மின்மினி பூச்சி முதல் குளவிகள் வரையிலான பூச்சிகளை பூச்சாடி போன்ற தனது பூக்கள் சிக்க வைத்து இது சாப்பிடுகிறது. பண்டு நத்தை குளவி என பூச்சிகளை மட்டுமல்லாமல் குட்டி எலியை கூட இந்த வகை தாவரங்கள் சாப்பிடுமா. இவை அசைவத்தை விரும்பி சாப்பிடுவதற்கு காரணம் உயிர் வாழ்வதற்கு தேவையான புரத சத்துக்கள் அது வளரும் மண்ணில் குறைவாக இருப்பதுதான்.
சொல்லுங்கள்.
பூக்களின் உயரம் 10 சென்டிமீட்டர் முதல் 30 சென்டிமீட்டர் உயரம் வரை பூவின் கழுத்து பகுதியில் மூடி போன்ற இலை குடுவையை மூடியிருக்கும். பூக்குடுவையில் 1/3 பெப்சின் என்ற சிரமமும் கழுத்து விளிம்பில் நெக்டார் என்ற சுவையான தேனும் இருக்கும். தேன் வாசமும் பூவின் நிறமும் பட்டாம் பூச்சிகள் வண்டினங்களை கவர்ந்திருக்கும். ஆபத்தை உணராத பூச்சி இனங்கள் பூவின் விளிம்பில் அமர்ந்து தேனை குடிக்கும். நொடியில் சரசரவன வழுக்கி கொண்டு பூவுக்குள் பெப்சின் திரவத்தில் விடும். யாடிக்குள் இருக்கும் பூச்சிகள் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக மெல்லிய இலை போன்ற சிறு முடிகள் உட்புறம் சிலிட்டெழுந்து நிற்கும். இந்த முடிகள் பூச்சிகள் மேலே எழுந்து வராமல் தடுக்கும். பெப்சின் திரவம் பூச்சியை ஜீரணிக்கக்கூடிய சக்தியை கொண்டிருப்பதால் மேலே எழுந்து வருவதற்கான பூச்சிகளின் முயற்சி தோல்வியில் முடியும். கொஞ்சம் கொஞ்சமாய் திரவத்தில் கரைந்து போகும். இது வச்சு அந்த பரணி செடி என்ற செடி இருக்கு. இந்த நிறைய செடிகள் இருக்கு, ஆனா பரணி செடி என்ற செடி அது பூச்சிகளை உண்ட தாவரம். அப்ப அதை பற்றி தான் சொல்லி இருக்கிறேன் ஐயா.
உண்மையிலே ஒரு புதிய விடயம் தான் நேர்களை பொறுத்தவர்களே. பல தாவரங்களை நாங்கள் மறைந்திருக்கின்றோம். சில படங்களில் கூட பூச்சிகளை சாப்பிடுகின்ற, இவன் மனிதர்களை கூட பிடித்தெடுக்கின்ற தாவரங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே நான் உங்களிடம் இரண்டாவது வினாவுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தொடர்ச்சியிலே தமிழிலே 96 வகையான இலக்கிய வகைகள் இருப்பதாக அறிஞ்சிருக்கின்றேன். அதிலே சிலவற்ற வகைகளை எமது நேர்களோடு கலந்து விவாதிக்க முடியுமா?
சரி, என்னன்னு சொன்னா 96 வகையான இலக்கிய வகைகள் இருக்கு, அதை சொல்ல முடியாது, நேரம் காணாது. ஒரு 10 உங்களுக்காக நான் சொல்றேன்.
சொல்லுங்கள்.
சாதகம், பிள்ளைக்கவி, பரணி, கலம்பகம், அகப்பொருட்கோவை, ஐம்பளை செய்யுள், வருகை கோவை, பொம்மனை கோவை, அங்கமாலை, அட்டமங்கலம், அப்படி
தொண்ணூற்றி ஆறு வகையான இலக்கிய வகைகள் இருப்பதாகத்தான் இந்த ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. அந்த வகையிலே இந்த இதிலே ஒரு இலக்கியமாக கருதப்படுவதுதான் இந்த பரணி இலக்கியம். பரணி இலக்கியத்துக்கு உரிய இலக்கணத்தை கூற முடியுமா?
முதல்ல பரணி என்பது நட்சத்திரத்தின் பேர். உங்களுக்கு தெரியும், 27 இருக்கு.
ஆமா, 27 நட்சத்திரங்களே ஒன்று. அவ
காளியையும் யமனையும் தெய்வங்களாக கொண்ட நாள் பரணி நாளில் பிறந்தவன் பெரு வீரன் ஆவான் என்பது நம்பிக்கை. எனவே போர்க்களத்தில் யானைகள் பலவற்றை கொன்று பல உயிர்களையும் ஜமன் கவர்ந்து கொள்ளுமாறு செய்து அரசனின் வீரம் வழிபட போர்க்களத்தில் காளிக்கு கூழ் சமைத்து வழிபட்ட நிகழ்ச்சிகள் கூறுவதால் இந்நூல் பரணி என்று பெயர் பெற்றிருக்க வேண்டும். பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் என்பது இன்னும் தமிழர்களிடம் காணப்படும் நம்பிக்கை.
ஒரு பழமொழியாக சொல்லுகிறார்.
காளிக்கு உரிய நாள் பரணி. காளி காளிய தெய்வமாக கொண்டு பாடப்போய் இவங்களுக்கு பரணி என பெயர் வந்தது என்று விளக்கம் கூறுவது தெரியும்.
ஆமாம். அந்த வகையிலே பரணிக்குரிய உறுப்புகள் என்று சொல்ல முடியுமா?
பரணிக்கு உரிய உறுப்புகள் என்று சொல்லும் போது 10 உறுப்புகள் இருக்கு. அவர்கள் வந்து ஒன்று கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காடு பாடியது, கோயில் பாடியது, தேவியை பாடியது, பேய்களை பாடியது, பே முறைப்பாடு, காளிக்கு கூலி கூறியது, களம் பாடியது, கூழ் அடுதல் என்று 10 உறுப்புகள் இருக்கு.
ஆமாம், இது ஒரு நல்ல சுவையான பகுதிகளாகத்தான் இருக்கின்றன. இறுதியாக ஒரு சிறந்த வினா ஒன்றை உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கின்றோம். நீங்கள் சொல்கின்ற இந்த பரணிக்கும் எங்களுடைய தமிழ் சினிமா பாடல்களுக்கும் இடையிலே தொடர்புகள் இருப்பதாக பலர் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நீங்கள் அறிந்த தொடர்புகளை எமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
நிறைய தொடர்பு இருக்கு. பரணியில வந்து நான் 2 பாட்டு கேட்டுக்கணும். எங்களை கண்ணதாசன் ஐயா பாடின பாட்டு அதுல ஒன்று உங்களுக்கு. முதல்ல இந்த பரணி இந்த கவிதையை நான் சொல்லிடுறேன்.
சொல்லுங்க.
கலவி களியின் மயக்கத்தால் கலை போய் அகல கலை மதியின் நிலவை துகிலன் ரெடுத்துடுப்பீர் நீள் போட் கபாடம் திறமீனோ.
நல்ல கவிதை.
அடுத்தையா, காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்த கலவி மடவீர் களச்சென்னி காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்த களப்போர் மடவின் திறமீனோ. அந்த பாட்டையா இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு. அந்த ஸ்னேகிதி படத்துல வந்து விடுமீன் எங்கள் துகில் விடுமீன் என்று முனி வெகுளி மென் குதலை துகிலினை பிடிமீன் என்ற பொருள் விளைய நின்றவள் செய் பிறநில்லீர்கள் திறமீனோ. சிவாஜி கணேசன் படத்துல ஐயா, எங்கள் தங்கராஜா அந்த படத்துல அந்த பாட்டு ஆடை இதுவென நிலவினை எடுக்கும் ஆனந்த மயக்கம்
நல்ல பாடல்.
அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அடைப்பது வழக்கம் அந்த பாடலையே. அந்த பாட்டு அதுல வெறுத நான் சொன்னது ஆடை இதுவென நிலவினை எடுக்கும் ஆனந்த மயக்கம் அதெல்லாம் நிலவை கலவி கலையின் மயக்கத்தால் கலை போய் அகல கலைமதியின் நிலவை துகிலென எடுத்துடுப்பீர் நீள் போட் கபாடம் துறமீனோ.
ஆமாம், நல்ல 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 கருத்தாள மிக்க ஒரு பாடல்.
அடுத்தது அதுல கால நேரத்து காயங்கள் பார்த்து கழிப்பது என்பதோ அப்படி ஒரு வரி வரும் அந்த பாட்டுல. அந்த பாட்டு கலை போய் அகல கிழமை நிலவை தூளை எடுத்துடுப்பீர் அந்த பாடல்ல வருது ஐயா.
ஆமாம், அந்த பாடலை இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியிலே நாங்கள் நேர்களுக்காக ஒளிபரப்ப விரும்புகின்றோம். நிகழ்ச்சியிலே அந்த பாடல் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியிலே அந்த பாடலை சேர்த்துக் கொள்வோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் பல சிரமங்களுக்கு மத்தியிலே கலந்து சிறப்பித்து எமது நேர்களோடு பல நல்ல பயனுள்ள கருத்துக்களை வழங்கியமைக்காக முத்தமிழோசை வானொலியின் சார்பிலே எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி.
அந்த இனிய பாடலை தொடர்வது எமது மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய வைத்திய கலாநிதி திரு மகேசன் ராசநாதன் செந்தர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இதோ எமது தமிழ் மூத்தோர்களுக்காக இன்றைய காலை பொழுதில்.
வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புறங்கூறாமை என்ற விடயம் பற்றி ஆராய்வோம். ஒருவரை பற்றி மற்றவரிடம் இழிவாக பேசும் கெட்ட குணத்தை புறங்கூறுதல் என அழைக்கின்றோம். புறங்கூறுதலால் பயங்கர விளைவுகள் ஏற்படுகின்றன. அறன் அழி ஈ அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை என்பது வள்ளுவரின் அமுத வாக்கு. அதாவது, அறநறியை விட்டு விலகிச் சென்று தீமைகளை செய்வதை காட்டிலும் ஒருவனை விட்டு அகன்றதும் அவனை பழிகூறி பொய்த்து நகைப்பது கூடிய தீமையை விளக்கும் என்பது தெய்வப்புறவரின் கருத்து. இப்படி புறங்கூறுதல் மிகவும் தீமையானது என்பதை 10 குறள்கள் மூலம் எடுத்து கூறுகின்றார் வள்ளுவ பெருந்தகை. அவற்றில் இன்னொன்றை பார்ப்போம். புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். அதாவது, ஒருவனை பற்றி பொய்ப்பழி கூறி உள்ளத்தை பொய்த்து வாழ்வதை விட சாவதே அறம் கூறும் சிறப்பை தரும். இவற்றிலிருந்து புறம் கூறுவது பெரும் பாதகமான செயல் என்பது தெரிய வருகின்றது. புறம் கூறுவதன் விளைவால் பலரது வாழ்வில் பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நமது ஊர்களில் புறம் கூறுவதே ஒரு மொழி நேர பணியாக சிலர் செய்வது எல்லோரும் அறிந்த விடயம். காலையில் எழுந்து வீடு வீடாக சென்று பலவிதமான செய்திகளை சேகரித்து அவற்றை விரித்து பிரித்து திரித்து சொல்லி குழப்பங்களை உண்டாக்குவது சிலருக்கு பொழுதுபோக்காகிவிட்டது. இவர்களை ரேடியோ மாமாக்கள், ரேடியோ மாமிகள் என்று அழைக்கின்றோம். ஒரு ஞானி இதை பற்றி ஒரு அழகான விளக்கம் கொடுத்திருக்கின்றார். ஒரு நாள் அவரை பார்க்க வந்த மனிதர் ஒருவர் வேறு ஒருவரை பற்றிய விடயம் ஒன்றை சொல்லப் போனார். ஞானி உடனே அவரை தடுத்து அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டார். நீ கூறுவது உண்மைதானா? நீ கூறுவது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நீ கூறுவது பயனுள்ளது. பயனுள்ள உண்மையான நல்ல செய்தியானால் நான் கேட்க தயாராயிருக்கின்றேன், இல்லாவிட்டால் நான் அதை கேட்கப் போவதில்லை என்று கூறினார் ஞானி. அந்த மனிதருக்கு அப்போதுதான் ஞானியின் சிறந்த அறிவு விளங்கியது. அதிலிருந்து அவர் பயனுள்ள உண்மையான நல்ல செய்திகளை மட்டுமே பிறருக்கு சொல்லத் தொடங்கினார். அந்த ஞானியின் அமுத வாக்கை நாம் எல்லோரும் கடைப்பிடித்தால் உலகின் மக்களிடையே எவ்வளவோ பிரச்சனைகள் குறைந்துவிடும் அல்லவா? பிறரை பற்றி பயனற்ற செய்திகளை பரப்புவதால் ஒருவருக்கும் நன்மை ஏற்படப் போவதில்லை, தீமைகள்தான் விளையும் என்பதில் ஐயமில்லை. அது மட்டுமல்ல, கேட்கும் செய்தி உண்மைதானா என்பதை ஆராய வேண்டும். இந்த விடயத்தில் திருவள்ளுவரது அமுத வாக்கை நினைப்போம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கேட்டதையெல்லாம் ஆராயாமல் பிறரிடம் சொல்லி ஒருவருடைய வாழ்வை பாழாக்காமல் இருப்பது எமது தலையாய கடமையாகும். இதுவரை நீங்கள் கேட்டது புறம் கூறாமை என்ற தலைப்பை பற்றி சில கருத்துகள். நன்றி, வணக்கம் நேயர்களே.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அங்கல் வைத்திய கலாநிதி செந்தர தமிழ்ச்செல்வர் திரு மகேசன் ராசநாதன் அவர்கள் அங்கல் அவர்களுக்கு எங்களுடைய முத்தமிழோசை வானொலியின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய டிசம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி பிரதான வீதி எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். அதனைத் தொடர்ந்து எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 15 தேதி நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் ஆதரவிலே இடம்பெறுகின்ற கிறிஸ்துமஸ் தின விசேட சிறப்பு நிகழ்ச்சியும் இடம்பெற இருக்கின்றது. எனவே அனைத்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய டிசம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கம் பெருமையுடன் வருடாந்தம் வழங்குகின்ற கிறிஸ்துமஸ் தின விசேட சிறப்பு நிகழ்ச்சியானது எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 15 தேதி பிற்பகல் 4:30 தொடக்கம் இரவு 9:30 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. இந்த இரு நாட்களையும் தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்கள் ஒதுக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். நல்லது நேர்களே, நிகழ்ச்சியினே இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். எமது இலங்கை திருநாட்டிலே உயர்நீதிமன்ற வழக்குகள் முடிவடைந்த நிலையிலே இருக்கின்றன. இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கின்றது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆகவே இவ்வழக்கு விசித்திரம் அல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல, வாழ்க்கை பாதையிலே ஆப்பக் கடையிலே சர்வசாதாரணமாக காணக்கூடிய ஜீவன் தான். பாராளுமன்றத்தை மூடினேன், ஆட்சியை கலைத்தேன், யாப்பை மீறினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை, நிச்சயமாக இல்லை, பாராளுமன்றத்தை மூடினேன், பாராளுமன்றம் கூடாது என்பதற்காக அல்ல, ரணில் பெரும்பான்மையை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக பாராளுமன்றத்தை கலைத்தேன், டைம் பாஸுக்காக அல்ல, ரணில் பிரதமராக இருக்கக்கூடாது என்பதற்காக உனக்கேன் இவ்வளவு அக்கறை, இலங்கையில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்தில் பொதுநலம் கலந்திருக்கிறது, வயிற்றுக்காக கெட்ட கஜுவை தின்றுவிட்டு பைட் ஆகி நல்ல கஜுவை வைக்கச் சொன்னேன், அதை போல என்னை குற்றவாளி, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். நல்ல கஜு இருக்கவில்லை என பிளைட்டில் நாய் தின்ன கஜுவை தின்றிருக்கிறேன், பிரயாணிகள் தின்றதில்லை, ஆப்பையும் வாழையிலையில் சோறும் தின்றிருக்கிறேன், கேளுங்கள் என் கதையை. நீதிபதி அவர்களே, தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். இலங்கை திருநாட்டிலே புறநறுவையிலே பிறந்தவன் நான், ஒரு ஊர் பிழைக்க ஒரு ஊர் அரசியல்வாதிகளின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா? சுதந்திர கட்சி என்ன என்னை வளர்த்து என்னை ஜனாதிபதி ஆக்கியது? ஜனாதிபதியானதும் ஆவலோடு அலுவலகம் வந்தேன், பிரதமர் கதிரையை பிடித்துக் கொண்டு இதோ உங்கள் முன்னிலையை நிற்கிறானே ரணில், இவன் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன், அதிகாரத்தை பறிகொடுத்தேன், அவமானப்படுத்தப்பட்டேன், கடைசியிலே பைத்தியமாக மாறினேன், தேடிச் சென்ற ரணிலை கண்டேன் காணக்கூடாத கோலத்தில், ஆம் ஒரு பட்டாம்பூச்சியாய், எனது பெயரோ மைத்ரி, தந்திரமாய் பெயர் ஜனாதிபதி என்ற மரியாதையும் இல்லை, நல்லா இருக்க பெயர் நாசமாகிவிட்டது, கையில் பதவி, மனதில் கவலை அலைந்தேன், ரணிலை விரட்ட நான் அலைந்தேன், எனக்கு கருணை காட்டும் முன்வந்தனர் பலர், அவர்களிலே காளையர்கள் சிலர் அவர்களுடன் காதலை கேட்டனர், இதோ உங்கள் முன் நல்லவன் போல நிற்கிறானே, இக்குடியவன் பகட்டால் என்னை கொண்டம் பண்ண முயன்றான், நான் தடுத்திராவிட்டால் என்னை அப்போதே கண்டம் பண்ணி இருப்பான், பகிர்ந்த பக்தர்களும் மகிந்த பக்தர்களும் எனக்கு கருணை காட்ட முன்வந்தனர், பிரதி உபகாரமாக பிரதமர் பதவியை கேட்டனர், அதில் பிரதானமானவன் தான் இந்த மகிந்த, உடனே பிரதமராக்கும்படி கேட்டேன், ரணிலை விரட்ட ரணிலிடமிருந்து என்னை காக்க வேறு வழியில்லாமல் ஏற்றுக்கொண்டேன், அப்பத்தை தின்றுவிட்டு அந்த திண்ணையிலே படுத்து உறங்கியிருப்பேன், என்னை ஜனாதிபதியாக தூண்டி சிக்கலுக்குள் தள்ளிவிட்டது இந்த ரணில்தான், வாய்ப்பை விட்டுவிட நான் விரும்பவில்லை, அதனால் இரண்டாம் முறையும் ஜனாதிபதியாக விரும்பினேன், பதவிக்கு வந்ததும் மனம் மாறுவது விந்தையல்ல, உலக உத்தமர் அஹிம்சா மூர்த்தி ஜீவகாருண்ய சிலர் மகிந்த அவரே மூன்றாம் முறையின் ஜனாதிபதியாக ஆசைப்பட்டிருக்கிறார், இந்த பதவியின் மேலிருந்த மோகத்தால் அந்த முறையைத்தான் நானும் கையாண்டிருக்கிறேன், இது எப்படி குற்றமாகும், நான் விட்டுக் கொடுத்திருந்தால் ரணிலின் குடும்பத்திலே நானும் சிறகரித்திருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்த ரணிலின் மடியில் ஒரு நாள் மங்கள மடியில் ஒரு நாள் என்று ஓட்டியிருக்கலாம் நாட்களை, இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது, மகிந்த ஒரு பக்கம் விரட்டினான் ஓடினேன், கோத்தபாய என்னை விரட்டினான் ஓடினேன், ரணிலும் என்னை விரட்டினான் ஓடினேன் ஓடினேன் ஓடினேன், கோல் போல் தொங்காமல் வரை ஓடினேன், அங்கே ஆப்பை கடையிலிருந்தால் அங்கேயே அமர்ந்து விட்டேன், என் ஓட்டத்தை நிறுத்தியிருக்க வேண்டும், ஆட்சியை நிம்மதியாய் செய்ய விட்டிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நிறுத்துவோர் செய்தார்களா, நிம்மதியாக ஆளவிட்டார்களா என்னை, ஜனாதிபதியான என்னை அதிகாரம் இல்லாமல் ஆக்க நினைத்த பாவிக்கு பாடம் புகட்ட நினைத்ததில் என்ன தவறு, நான் பாராளுமன்றத்தை முடியாது ஒரு குற்றம், பிரதமரை மாற்றியது ஒரு குற்றம், பாராளுமன்றத்தை கலைத்தது ஒரு குற்றம், இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம் என்ன, அதிகாரம் பண்ண விடாமல் தடுத்தது யார் குற்றம், நல்லாட்சியின் குற்றமா இல்லை நல்லாட்சியை சொல்லி சொல்லி என்னை மட்டம் தட்டிய ரணிலின் குற்றமா, மோசடி செய்த அர்ஜுன மகேந்திரனை தப்பிக்க விட்டது யார், குற்றம் போலீசாரின் குற்றமா இல்லை தன் பதவியை பயன்படுத்தி தப்பிக்க விட்ட ரணிலின் குற்றமா, என்னை கொல்ல சதி செய்தது யார் குற்றம், இந்திய ரோவின் குற்றமா இல்லை அதை திட்டம் தீட்டிய ரணிலின் குற்றமா, இந்த குற்றங்களை புரிந்த ரணிலை வீட்டுக்கு அனுப்பும் வரை மைத்திரியும் அவனது அட்டகாசங்களும் குறையப் போவதில்லை, இதுதான் நான் தின்ற அப்பம் வாழையிலை சோறு என்பன என்னுள் வளர்த்துவிட்ட பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம் அல்லவா. நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே இதே நிகழ்ச்சியின் ஊடாக பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும்